கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகி தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், நம் அனைவருக்கும் இந்த நாளிலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் வருவதாக. மாத்திரமல்ல, கோவை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே இந்த ஒரு நல்ல வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தை துவங்குவதற்கு முன்பாக ஒரு சிறிய விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்கணும். இந்த ஒரு இரண்டு நாள் மகாநாட்டிற்கு வெளிநாட்டிலிருந்து, அமெரிக்கா தேசத்திலிருந்து இரண்டு சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் வருவதாக இருந்தது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் சகோதரர் ரிக் மற்றும் சகோதரர் பில் கில் என்பவர் இரண்டு சகோதரர்கள் வருவதாக இருந்துச்சு. அதில் சகோதரர் ரிக் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் உடல்நலம் இல்லாத காரணத்தினால அவர்களுடைய இந்த பயணமானது நிறுத்தி வைக்கப்பட்டது. சகோதரியினுடைய அறுவை சிகிச்சை 10ஆம் தேதி அன்று நடைபெற்றது. 4 மணி நேரமாக நடைபெற்ற அந்த சர்ஜரி நல்ல முறையில் நடந்து முடிந்ததாக தகவல் வந்திருக்கிறது. நம் அனைவருடைய ஜபத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, அவர் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் கூட என்னுடைய மனசு அல்லது நான் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன், வர புதன்கிழமை வரைக்கும் நான் இந்தியாவில் தான் இருப்பேன் என்ற ஒரு ஆதங்கத்தோடு தான் அவருடைய தபால் வந்திருக்கிறது. ஆகவே சகோதர சகோதரிகளே, சகோதரர்களுக்காகவும் மற்றும் சகோதரனுடைய உடல் நலத்திற்காகவும் நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய ஜபத்திலே தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது இன்றைய நாளுக்குரிய பாடத்துக்கு நாம் வரும்போது தலைப்பானது சுகந்த வாசனையான அல்லது பிரியமான பலிகள். கடந்த சில நாட்களாக இந்த ஆசர்வின் கூடாரத்தினுடைய ஆராய்ச்சி கூறிய சில பாடங்கள் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வரோம். அதில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய தேவனுடைய ரகசியமான தெய்வீக திட்டங்கள், அதிலும் குறிப்பாக இந்த சுவிசேஷ யுகம் காலத்தில் வாழ்கிற நம்மளுக்கு தேவையான அருமையான பாடங்கள் அவைகளுக்குள் மறைந்திருக்கிறது. அதை செல்லுமிடமெல்லாம் எடுத்து செல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் இந்த ஒரு பாடம் கண்டிப்பாக இது ஒரு ஆசீர்வாதத்தை தரும் என்று நம்பி, இந்த சுகந்த வாசனையான பலிகள் பற்றி பார்க்கும்போது, பொதுவாக நம் அனைவருக்கும் தெரிந்தபடி பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் குறிப்பாக இந்த ஆசிரியப்பின் கூடார தெய்வீக திட்டம் அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அதற்குள் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய விஷயங்கள் அது சுவிசேஷம் யுகத்தில் வாழும் நமக்கு பெரும்பாலான விஷயங்களை சுட்டி காண்பிப்பதோடு, தேவனுடைய ராஜ்யத்தில் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் உலகம் அனைத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அநேக பாடங்கள் அதற்குள் மறைந்திருக்கிறதை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். அநேகர் பழைய ஏற்பாடை தவிர்க்கிறாரே, ஆனாலும் அதற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒருவர் அறிய முற்பட்டால் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்களை அவர் எண்ணி மகிழ்வார். நமக்கு தெரிந்தபடி அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அல்லது பலிகள் எல்லாம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகள் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது என்று நம்மளுக்கு சொல்லியிருக்கும் போது, கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா நிழல்களும் அருமையான உள் அர்த்தங்களை கொண்டதாக இருக்கு. அந்த வகையில் நம்ம பார்க்கும் போது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார் அநேக பலிகள். அதில் பாவ நிவாரண பலிகள், குற்ற நிவாரண பலிகள், அதே போல உற்சாக பலிகள், சர்வாங்க தகன பலிகள், சமாதானம் பலிகள், பான பலிகள் மற்றும் போஜன பலிகள் போன்ற பல்வேறு பலிகள் அவர்களை செலுத்த சொன்னார். செலுத்தப்பட வேண்டிய முறை ஒரே விதமாக இருக்கும், ஆனால் செலுத்தப்பட்ட பலிகளினுடைய சாராம்சம் அல்லது அதனுடைய அர்த்தங்கள் வேறு விதமாக வெவ்வேறு விஷயங்களை நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நம்ம பார்க்கும்போது தகன பலிகள் மற்றும் பான பலிகள் மற்றும் போஜன பலிகள் மற்றும் சமாதான பலிகள் சொல்லப்பட்ட அத்தனை பலிகளிலும் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளில் நான்கு வகையான பலிகள் அவருக்கு சுகந்த வாசனையான பலிகள். ஒன்று தகன பலி, இரண்டாவது பான பலி, மூன்றாவது போஜன பலிகள், நான்காவது சமாதான பலிகள். மற்ற பலிகள் பற்றி நம்ம படிக்கும்போது அவைகள் தேவனுக்கு பிரியமான அல்லது சுகந்த வாசனையான பலிகள் என்று சொல்லப்படவில்லை. பலிகள் அனைத்தும் ஒரே விதமாக இருக்குது, ஆனாலும் தேவனுக்கு பிரியமான பலிகள் என்பது இவை. இந்த நான்கு பலிகளில் நாம் இன்றைக்கு நான்கு வகையான பலிகளையும் பார்க்கப் போகிறதில்லை. பதிலாக பொதுவாக தேவனுக்கு சுகந்தமான வாசனையான அந்த பலிகள் என்ன என்பதை மாத்திரம் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். பிதாவாக தேவன் அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னப்பட்ட அந்த பலிகளில கண்டிப்பாக எந்த ஒரு பலியும் நெருப்பில் போட்டப்பட்ட பலிகள் தான் அவருக்கு ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பலிகளாக அமையும். எந்த ஒரு பலியும் நெருப்பில் போய் வந்தா அந்த பலிகள் தான் தேவனுக்கு பிரியமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலிகளாக இருக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னது போல எல்லா பலிகளும் சுகந்த வாசனையான பலிகள் அல்ல, ஆனாலும் அதில் சில பலிகள் இருக்குது அது தேவனுக்கு பொருத்தனியாக செய்யப்படக்கூடிய பலிகளாக இருக்கும், அல்லது சில பலிகள் ஸ்தோத்திர பலியாக இருக்கும், அல்லது சில பலிகள் நன்றி தெரிவிக்கும் பலியாக இருக்கும், சில பலிகள் அவருக்கு நன்கொடையாக அன்பளிப்பாக இருக்கக்கூடிய பலிகள் அவர்களுக்கு இருக்கும். அதிலே குறிப்பாக இந்த இப்போது சொல்லப்பட்ட இந்த பலிகள் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உற்சாகமாக செலுத்தப்படுகிற பலிகள், ஃப்ரீ வில் ஆஃபரிங்ஸ் அதுக்கு பேரு. உற்சாகமாக செலுத்தப்படக்கூடிய பலிகள் தேவனுக்கு பிரியமான பலிகள் என்று நம்ம பார்க்கிறோம். பொதுவாக மற்ற இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிந்தபடி ரொம்ப பிரபலமான பலிகள் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோமே பாவ நிவாரண பலிகள், சின் ஆஃபரிங்ஸ், அதே போல ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங்ஸ், குற்ற நிவாரண பலிகள், பாவ நிவாரண பலிகள் மற்றும் குற்ற நிவாரண பலிகள், அது நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிறோம், ஆனாலும் தேவனுக்கு அது சுகந்த வாசனையான பலிகள் என்று நம்ம பார்க்கவே முடியாது. வேதத்தில் எழுதப்படவே இல்லை. குறிப்பாக லேவிய ராகமம் 4 அதிகாரத்திலும் அதே போல லேவிய ராகமம் 16 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற பாவ நிவாரண பலிகள், குறிப்பாக லேவிய ராகமம் 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாவ நிவாரண மகாநாளில் நடைபெற்ற பலிகள், அதில் கூட பலி செலுத்தப்பட வேண்டிய முறைகள் தேவன் சொன்னாரு, ஆனால் அந்த பலிகள் சுகந்த வாசனையான பலி என்று வார்த்தைகள் அங்கு சொல்லப்படவில்லை. இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா ஞாபகத்தில் வைக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவருடைய ஞான ஸ்நானத்தின் போது தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுக்கும்போது அந்த ஆவியின் வாயிலாக அவர் பேசின வார்த்தைகள் நம்மளுக்கு நல்லா தெரியும். எபிரேயர் 10:5 நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10:5.
ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர்.
அப்ப கர்த்தராகிய இயேசு அவருடைய உடன்படிக்கையின் போது பழைய ஏற்பாட்டில் தேவன் சொன்ன ஏராளமான பலிகள் இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்ம கவனிக்கிறோம், பலியையும் காணிக்கையும் நீங்கள் விரும்புறதில்லை. சங்கீதம் 40:6 நம்ம பார்க்கும் போது இதே வசன பகுதி, சங்கீதம் 40:6.
பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை.
அப்போ இந்த இடத்துல பலிகளை பற்றி சொல்லும் போது அங்க ஏராளமான பலிகள் செலுத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளின் படி பார்க்கும்போது அவைகளை தேவன் விரும்புறதில்லை. பலிகளையும் காணிக்கைகளையும் அவர் விரும்புறதில்லை என்று சொல்றார். ஆனாலும் அவர் பிதாவாகி தேவனோடு கூட செய்த ஒரு உடன்படிக்கையின் போது அவருடைய வார்த்தை என்னவாக இருந்துச்சுன்னா, எபிரேயர் 10:9
தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்.
கேட்கறதில்ல.
தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார்.
சகோதர சகோதரி, இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பலிகளையும் காணிக்கைகளையும் நீங்கள் விரும்புறதில்ல, ஆனாலும் உங்களோடு கூட செய்கிற அந்த உடன்படிக்கையில உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், உங்களுடைய சித்தம் செய்வதற்காகவே வருகிறேன் என்கிற அந்த ஒரு உடன்படிக்கை அங்கே அவர் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு உடன்படிக்கை எப்படி நிறைவேற்றினார் என்று நம்ம பார்க்கும்போது தேவ சித்தம் நிறைவேற்றணும், தேவ சித்தத்தில் அந்த உடன்படிக்கை எப்படியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் பலியின் மூலமாக அவருடைய அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்துச்சு. இம்மாதிரியான பலிகள் இந்த சுவிசேஷ யுகம் காலத்தில் தேவனுக்கு பிரியமான பலிகளாக இருக்கு. கர்த்தராகிய இயேசு அவர் ஆடு மாடு ஒருவேளை பலி செலுத்தியிருந்தா தேவன் அந்த பலிகளில் பிரியமாக இருந்திருப்பாரா என்றால் கண்டிப்பாக நாம் என்ன சொல்ல முடியும், அதற்கு பதிலாக அவர் உடன்படிக்கையின் போது பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். மத்தேயோ 3:17, மத்தேயோ 3:17.
அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
எவ்வளவு அருமையான ஒரு சத்தம் அங்கே வருகிறது நம்ம கவனிக்கிறோம். ஒருவேளை கர்த்தராகிய இயேசு ஆடு மாடு பலி செலுத்தியிருந்தா தேவன் இந்த சத்தம் கொடுத்திருப்பாரா, இந்த ஒரு சாட்சி கொடுத்திருப்பாரா என்றால் கண்டிப்பாக வாய்ப்பில்லை. பதிலாக அவர் செய்த அந்த உடன்படிக்கையில அவருடைய அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையின் போது தேவன் சொல்றாங்க, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இதே வார்த்தை மற்ற இரண்டு இடங்களில் சொல்லிட்டு மத்தேயு வாசிக்க வேண்டியதில்லை, 17:5 மத்தேயு 17:5, அதே போல 2 பீட்டர் 1:17, 2 பேதுரு 1:17. இந்த 3 வசனங்களிலும் அங்கே தேவன் கர்த்தராகிய இயேசு பற்றி சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு தெரிந்தபடி 2 உலகத்தின் சந்தர்ப்பங்கள்ல சமயத்தில் உலக மனிதனும் இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியில் தேவன் ஒரே ஒரு வகுப்பாரை தெரிந்து கொண்டார், அது இஸ்ரேல் ஜனங்கள் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும். பூமியின் சகல கோத்திரங்களிலும் நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் என்று அவர் சொன்னார். என் வாக்கை உள்ளபடி கேட்டு அதை கை கொண்டு நடப்பீர்களானால் நீங்களே தான் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் என்று தேவன் சொல்றார். யாத்ராகமம் 19:5 நாம் பார்க்கிறோம். எக்ஸோடஸ் 19:5 அவருடைய வாசிக்க வேண்டியதில் அவருடைய இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். அவருடைய பரிசுத்த வான்கள் என்று அழைக்கப்படும் ஒரு வாய்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அளிக்கப்பட்டது. அவர்களை கூட தேவன் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வந்தார். அதான் சொன்னார், என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்வீர்களான். அந்த கை கொள்ளுதல் எந்த வகையில இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை எந்த வகையில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அநேக பலிகளை செலுத்துவதன் மூலமாக, அநேக பலிகளை செலுத்துவதன் மூலமாகத்தான் அவங்க அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்குது. இந்த விஷயத்தை மோசே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லார் மத்தியிலும் சொல்றாரு. சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? யாத்ராகமம் 19:8
அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான்.
ஆக இங்க ஜனங்கள் எல்லாரும் ஏகமாக மோசே இந்த விஷயங்களை விவரங்களை சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் சொன்னபடியே நாங்கள் செய்வோம் என்று அங்க சொன்னாங்க. அப்ப அந்த வகையில அவர்கள் அப்படி சொல்லி முடித்த பின்பு மோசே அங்கே மலை மேல போயிட்டு எல்லா நியாயப்பிரமாணங்கள் வாங்கி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் சொல்லி அவர்கள் அதை எல்லாவற்றையும் நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொன்னதன் மூலமாக, நம்மளுக்கு தெரிந்தபடி அதை கடைபிடிக்கிறது எதன் மூலமாக என்றால் பலிகளை செலுத்துவதன் மூலமாக கடைபிடிப்பார்கள். அப்போ அது எப்படி எப்படி அதை அந்த வார்த்தைகளை மோசே ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கும்போது அங்கே சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் நடைபெற்றது. அதோடு கூட நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் இரத்தம் தெளிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாச்சு. அப்ப மோசே ஜனங்கள் மத்தியில் கேள்வி கேட்டு ஜனங்கள் சரி நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லும் போது அங்க என்ன நடந்துச்சுன்னா, அங்க ரெண்டு பலிகள் நடந்துச்சு, சமாதான பலிகளும் அதே நேரத்தில் சர்வாங்க தகன பலிகளும் நடந்துச்சு. பாவ நிவாரண பலிகளோ அல்லது குற்ற நிவாரண பலிகளோ நடைபெறவில்லை. யாத்ராகமம் 24:5-8 நம்ம பார்க்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள்.
அப்போ இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும் போது இதுதான் நடந்துச்சு. அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் நடந்துச்சு. மேலும் ரத்தம் எடுத்து புஸ்தகத்தின் மேல் தெளிக்கப்பட்டதாக இங்க வசனம் இல்ல, பட் எபிரேயர் நிருபங்கள் அப்போஸ்தலர் பால் அதை பத்தி பேசுறாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் ஜனங்கள் மேல் மாத்திரம் தெளித்தது போல இங்க இருக்கு. அப்ப அதை ஏற்றுக்கொண்டதாக அங்கே அர்த்தமாகுது. அப்ப அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது நீங்க எபிரேயர் புஸ்தகத்தில் படிக்கலாம், 19:19-20 இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராகமத்தில் ஜனங்கள் மேல் தெளித்தது போன்ற வசனம் இல்ல. ஆனால் எபிரேயர் புஸ்தகத்தில் எப்படி இருக்கு?
எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார்.
அந்த இடத்துல சொல்றாரு புஸ்தகத்தின் மேலும் அப்புறம் ஜனங்கள் மேலும். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது எது கரெக்ட், யாத்ராகமத்தில் எழுதிக்கிறது கரெக்டா அல்லது எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதிக்கிறது கரெக்டா என்றால், கண்டிப்பாக அப்போஸ்தலர் பவுல் இந்த விஷயங்கள்ல ரொம்ப தேறினவராகத்தான் இருந்தார். நியாயப்பிரமாணத்தை பொறுத்தளவு அவர் மிகவும் தேறினவராக இருந்தார். அவர் ஒரு பரிசேயனுக்கு ஒரு பரிசேயன், ஒரு வேத பாரகனா கூட அவர் இருந்தார். அப்படி இருக்கும் போது அவர் இந்த விஷயங்களை தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு எழுதும் போது நடந்த விஷயங்களை கண்டிப்பாக அவர் இப்படிதான் சொல்லியிருக்கு, இப்படிதான் நடந்திருக்க வேண்டும். ஆக இப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் நம்மளுக்கு இருக்கு. அந்த வகையில் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே அவருடைய பரிசுத்தவான்களாகவும் அதே போல ராஜரீக ஆசாரிய ஜனங்களாகவும் கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் தேவன் அவரை அவர்களை அழைத்தார். யாத்திராகமம் 19:6 ஆக அந்த இடத்துல சொன்னாரு, என்னுடைய வாக்கை நீங்கள் உள்ளபடி கேட்டு அதன்படி நீங்க நடந்தீங்கன்னா எனக்கு நீங்க சொந்த சம்பத்தாயும் பரிசுத்த ஜாதியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீங்க இருப்பீங்கள் என்று சொன்னார். அதன் மூலமாகத்தான் அங்கே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், 50:5 சாம்ஸ் சாப்டர் 55 அதுல என்ன கொடுக்கிறாங்கன்னா, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனங்கள். அப்போ அங்க அந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது பலியினாலே உடன்படிக்கை நீங்க பார்க்கலாம். இந்த வசனம் பொதுவா நமக்கு பொருத்தி பார்க்கிறோம். நம்ம உடன்படிக்கையின் போது ஞானஸ்நானத்தின் போது இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் இந்த இந்த வார்த்தை முதல் முதலாக யாருக்கு தான் பயன்படுத்தப்பட்டது என்றால் இஸ்ரேல் ஜனங்களுக்காக. பலியினால் உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான். அந்த நிலைமைக்கு இஸ்ரேல் ஜனங்கள், ஏன்னா அந்த அவர்கள் செலுத்துற விஷயங்கள் கூட பலிகள் தான், நாம கூட பலிகள் தான் செலுத்துறோம், அவங்க கூட பலிகள் தான் செலுத்துறாங்க. அதனாலதான் முதலாவது இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் என்றால் இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அப்ப பலியினாலே செலுத்த உடன்படிக்கை பண்ணின அவர்கள், அப்ப அவர்களை பரிசுத்தவன்கள் என்று தேவன் நினைக்கிறாரு. அது குறிப்பாக அந்த அந்த உடன்படிக்கையை பலியின் மூலம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த பலிகளானது அது நாம் செலுத்தக்கூடிய பலிகள் போலல்ல, பதிலாக ஆடு மாடு பலிகளாக இருந்துச்சு. அந்த உடன்படிக்கைக்குள் சில நிபந்தனைகள் இருந்துச்சு. ஆடு மாடு பலி செலுத்தினா கூட, ஒருவேளை இன்னைக்கு நம்மளுக்கு ஆடு மாடு பலி செலுத்த சொன்னா ஆடு மாடு பலி செலுத்துறது நம்மளுக்கு எப்படி இருக்கும், சுலபமா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா ஆனால் அது ஒரு முயற்சி செய்த ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது அவர்கள் செலுத்தின இந்த பலிகள் சில நிபந்தனைகள் கூட இருந்துச்சு. சும்மா ஏதோ ஒரு ஆட்டை புடிச்சிட்டு வந்து வெட்டுறதோ, சும்மா ஏதோ ரோட்ல போற மாட்டை புடிச்சிட்டு வந்து வெட்டுறதோ அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. குறிப்பாக பஸ்கா ஆடு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. ஒரு வயது இருக்கணும், அது பழுதற்றதாக இருக்கணும். அதே போல பலிகள் செலுத்தும் போது பாவ நிவாரண பலிக்கான காலை அது எவ்வளவு என்ன வயசா இருக்கணும், அது பழுதற்றதாக இருக்கணும், எந்த விதமான கரைத்திரை இல்லாததாக அது இருக்க வேண்டும். அதே போல வயசு கூட சொல்றாரு, சில பலிகள் ஒரு வயதுள்ளதாக இருக்கணும். இதெல்லாம் சில நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அந்த பலிகள் செலுத்தப்பட வேண்டும். ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த நிபந்தனைகளை அல்லது இந்த உடன்படிக்கைக்குள் இருக்கிற சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை வந்து அவங்க கடைபிடிக்கவே இல்லை. பதிலாக எப்போது தேவனுடைய உடன்படிக்கைக்கு பற்றாக்குறையாக நாம் ஏதாவது செய்யறோமோ கண்டிப்பா அது பாவமாக எண்ணப்படும். கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம வேத வாசிப்புல பார்த்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று சொல்றாங்க. அப்போ அந்த அந்த உடன்படிக்கைக்கு கமி பற்றாக்குறையாக ஏதாவது பலிகள் நம்ம செலுத்தணும்னா கண்டிப்பா அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது பாவமாக கருதப்படும். அப்ப என்னாச்சுன்னா பாவம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன வேணும்? கண்டிப்பா பாவம் வந்தா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஆனா பலிகள், தேவனுடைய பலிகள் விஷயத்தில் என்ன நடக்கணும்னா பாவ நிவாரண பலிகள் நடக்கணும். பாவம் வந்தாச்சுன்னா பாவத்தை போக்கணும்னா அதுக்கு ஒரு ஏற்பாடு தனியா செய்ய வேண்டியதாக இருக்குது. சோ அதுக்கு தனியா சில பலிகள் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அவருக்கு ஏற்ற சுகந்த வாசனை பலிகளோடு நிறுத்த முடியல, பதிலாக பாவத்தை போக்கக்கூடிய பலிகள் கூட செலுத்த வேண்டியதா இருக்குது. சகோதர சகோதரிகளை இங்க நம்ம என்ன பார்க்கறோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பாவ நிவாரண பலிகளுக்காக அவர்கள் மிருகங்களை கொண்டு வரும் போது பாவ நிவாரணத்துக்கென்று சில பலிகளுக்குரிய சில முறைகள் சொன்னார். லேவியராகமம் 4:1 முழுவதும் அதை பத்தி இருக்கு. அதே போல பதினாறாம் அதிகாரம் அது முழுவதும் அதை பத்தி இருக்கு. அப்ப அதுல கொண்டு வரக்கூடிய அந்த பலிகள் பாவ நிவாரணத்துக்காக வரும். ஆனால் தேவன் அதை எப்படி பாக்குறாரு, தப்பாக பார்க்கல, சரி பரவாயில்ல கொண்டு வாங்க, கொண்டு வந்து செலுத்திக்கங்க, பாவ நிவாரணத்துக்கான பலிகளை நீங்க செலுத்திக்கங்க என்றுதான் சொன்னார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது ரொம்ப வசதியா போச்சு. ஓ பாவம் செய்யலாம், பாவத்துக்காக என்ன பண்ணிக்கலாம், பலி செலுத்திக்கலாம். ஒரு ஆடோ ஒரு மாடோ புடிச்சிட்டு வந்து பாவ நிவாரணத்துக்கு கொடுத்துட்டாக்கா. நீங்க லேவியரகம் நாலாம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா பலவிதமான பாவங்கள் பத்தி சொல்றாரு. ஆசாரியன் பாவம் செஞ்சா அவன் என்ன பண்ணணும், இஸ்ரேல் ஜனங்கள் பொது சபையார்கள் அவங்க பாவம் செஞ்சா என்ன பண்ணணும், அதே போல ஒரு பிரபு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பிரபு பாவம் செஞ்சா அவன் என்ன பண்ணலாம், எப்படி பாவ நிவாரண பலி கொண்டு வரலாம், அதே போல ஒரு சாமானியமான ஒரு இஸ்ரேலன் பாவம் செஞ்சா அவன் என்ன பலி கொண்டு வரணும், இதெல்லாம் தேவன் அங்க சொல்லிக்கிறான். அதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு வசதியா போச்சு. பாவம் செய்வதும் பாவ நிவாரண பலிகளை செலுத்துவதும் வழக்கமாகிவிட்டது. பொதுவாக பாவ நிவாரண பலிகளை தொடர்ந்து நடக்கும் இரண்டு பலிகள், அதுதான் சர்வாங்க தகன பலி மற்றும் சமாதான பலி. பாவ நிவாரண பலியை தொடர்ந்து நடக்கும் பலி சர்வாங்க தகன பலி மற்றும் சமாதான பலி. அந்த சர்வாங்க தகன பலி மற்றும் சமாதான பலி செலுத்தப்படவில்லை என்றால் பாவ நிவாரண பலி ஏற்கப்பட மாட்டாது. அது நம்ம எல்லா பாவ நிவாரண பலிகளுக்கும் உரிய ஒரு பொதுவான கட்டளை. அது ஆசாரியர்களுடைய பிரதிஷ்டையானாலும் சரி, அல்லது பாவ நிவாரண மகனாலும் சரி, அல்லது பாவ நிவாரண பலிகள் அந்த நான்கு விதமாக பாவ நிவாரண பலிகள் கொண்டு வந்தாலும் சரி. அப்ப அப்படி இருக்கும் போது இங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய மனசுல என்ன இருந்துச்சுன்னா, பாவ நிவாரண பலி செலுத்திடலாம், அதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான தகன பலிகளையும் நம்ம செலுத்திடலாம் என்று சர்வசாதாரணமாக அவர்கள் நினைச்சிட்டாங்க. தேவன் இவர்களில் பிரியப்படுவாரு என்று அவங்க நினைத்துக் கொண்டார்கள். சங்கீதம் 50:8,
உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது.
தேவன் அவங்களுடைய பலிகளை தப்பா நினைக்கல, பாவம் செஞ்சா கூட அதை கொண்டு வருவதற்காக நான் உங்களை வந்து ஒன்னும் சொல்ல மாட்டேப்பா, சரி ஓகே பரவாயில்ல வாங்க. ஆனாலும் ஜனங்க அதை தவறாக புரிஞ்சிட்டாங்கன்னா எப்படிடா, எந்த ஒரு காரியங்கள் செஞ்சா கூட பலி செலுத்தினா அது சரி பண்ணிடலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, நீங்க என்ன வேணாலும் கொண்டு வாங்க, என்ன வேணாலும் கொண்டு வாங்க ஏத்துக்கிற, ஆனா நீங்க கொண்டு வரதெல்லாம் உங்களுது இல்லையாப்பா, அது அத்தனையுமே என்னுடையதாச்சே என்றவர் சொல்றார். அதே சங்கீதம் 50:9.
உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம்.
அப்போ என்ன சொல்றாரு, நீங்க என்னதான் பலி என்ன கொண்டு வந்தா கூட அந்த பலிகள் எல்லாம் யாருது, எல்லாமே என்னுடையது, என்னுடையது எடுத்து எனக்கே கொண்டாந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னு நினைத்தா பலிகள் செலுத்தவும் சொல்றாரு, அதே நேரத்தில் என்னுடையது எடுத்து எனக்கே செய்றீங்களா அப்படி கேக்குறாரு. இது என்ன விஷயம் தேவன் சொல்ல வர்றார். அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில என்ன எதிர்பார்க்கிறார், ஆடு மாடு எதிர்பார்க்கிறாரா, அவைகளுடைய மாம்சம் ரத்தம் எதிர்பார்க்கிறாரா, அல்லது அந்த அவைகளுடைய பலிகள் எதிர்பார்க்கிறாரா, என்னதான் பண்ண சொல்றார். ஆனா பலிகள் செலுத்த சொல்றார். ஆனாலும் செலுத்தப்பட்ட பலிகள் கொண்டு வரும்போது என்னையா நீ கொண்டு வர்றீங்க, இதெல்லாமே என்னுடையது என்று சொல்றாரு. பார்க்கும்போது தேவனுடைய மைண்ட்ல என்ன இருந்துச்சு, அவருடைய மனதில் என்ன இருந்துச்சு என்றால், அந்த உடன்படிக்கைக்குள் மறைஞ்சிருக்கிற விஷயம் என்னன்னா, தேவன் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, அவருடைய சித்தம் அவர்கள் செய்யணும். அதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் எதிர்பார்த்தது. வெறுமனே பலிகள் அல்ல, வெறுமனே மிருகங்கள் அல்ல, பதிலாக அந்த பலிகளுக்குள் மறைந்திருக்கிற அவருடைய சித்தம் அவர்கள் செய்யணும். அப்ப அவருடைய சித்தம் என்ன, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவனுடைய சித்தம் என்ன, பலிகள் செலுத்த சொல்றாரு, பட் அதுக்குள் அவருடைய சித்தம் என்ன என்று பார்க்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி தெளிவாக பேசினார். 1 Samuel 15:22.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடைகளின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
தெளிவா புரிஞ்சிட்டாரு. சாமியல் தீர்க்கதரிசி கூட நிறைய பலிகள் செலுத்தினாங்க, பலிபீடங்கள்ல பலிகள் செலுத்தினாங்க. ஆனால் பலிகள் செலுத்தும் போது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அவங்க தெளிவா புரிஞ்சிருந்தார். சில பேர் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தெளிவாக புரிஞ்சிருந்தாங்க, பலிகளை பார்க்கலாம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம். அதுதான் தேவ சித்தம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறது. மற்றபடி சர்வாங்க பலிகள் நீங்க எத்தனை வேணாலும் கொண்டாந்து செலுத்துங்கப்பா, அதை நான் சொன்னேன், நீங்க செலுத்துவீங்க, ஓகே. பட் அதனால எனக்கு பிரியமா இருக்குமா என்றால் இல்ல. பலியை பார்க்கலாம், கீழ்படிதல் மற்றும் செவி கொடுத்தல் தேவனுடைய சித்தம். பாத்தீங்களா, ஏராளமான பலிகளுக்குள் அவருடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்னவென்றால் இதுதான் கர்த்தராக இயேசு தம்முடைய காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்து ஊழியம் செய்யும் போது அவர்கள் மத்தியில பேசிட்டாரு. ஏசாயா தீர்க்கதரிசி கூட இந்த விஷயத்தை புரிஞ்சு வச்சிருந்தாரு. படிக்கலாம், ஏசாயா 29:13.
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது.
அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி கூட கண்டுபிடிச்சிருந்தாரு, பலிகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஏற்பாடு, ஆனாலும் அந்த பலிகளுக்குள் இருக்கிற விஷயங்களை அவர்கள் எத்தனை பேர் தெளிவாக புரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. சில பேர் புரிஞ்சிருந்தாங்க, அதனால்தான் அவர்கள் என்னை உதடுகளினால் கனம் பண்றாரு, ஆனால் இருதயத்துல ரொம்ப தூரமாக்குறாங்க, எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. பலிகள் எல்லாம் கொண்டு வந்து செலுத்துறாங்க, ஆனால் அவர்களுடைய இருதயத்துக்கும் என்னுடைய இருதயத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. இதைத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கோட் பண்ணி பேசும்போது Matthew 15:8, Matthew 15:8.
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
பாத்தீங்களா, அப்போ இதே வசனத்தை தான் கர்த்தராக இயேசு அங்க கோட் பண்றாரு. குறிப்பாக பரிசேயர் சதுசேயர் மத்தியில் அவர் பேசும்போது அவர்களை எப்படி திட்டுறாரு, நீங்க தசம பாகத்திலும் மற்றும் பலிகளிலும் அதுல இதுல பாரம்பரியங்களிலும் ஓய்வு நாளிலும் நீங்க கவனம் செலுத்துறீங்க, ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள் மறைந்திருக்கிற நீதியை நீங்க விட்டுட்டீங்க, நீதி இரக்கம் இவைகளை நீங்க விட்டுட்டீங்க. பாத்தீங்களா, தேவ சித்தம் என்ன என்பதை நம்ம கொஞ்சம் டீப்பா போனதா புரிந்து கொள்ள முடியும். அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலாக செஞ்சாரு, அதனுடைய பாடங்கள் நம்மளுக்கு. அதை காட்டிலும் இஸ்ரேல் நம்மளிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்த்தாரோ பார்க்கிறாரோ அதே தான் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலும் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் சில பாரம்பரியங்கள் மூலமாக எதிர்பார்த்தாரு, நம்மிடத்தில் நிஜத்தின் மூலம் சில விஷயங்கள். ஆனால் ரெண்டு விஷயமே ஒண்ணுதான், அந்த நீதி இரக்கம் அவர்களிடத்தில் எதிர்பார்த்தாரு, அவருக்கு பண்ணல. அதனால்தான் மெஜாரிட்டி அவர்களுடைய பலிகள் பத்தி சொல்லும்போது, பிற்காலங்களில் சொல்லும்போது, பலிகள் உங்களுக்கு பிரியமானதில்லை, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளையும் நீங்கள் விரும்புறதில்லை என்று அங்க சொல்றதுக்கு காரணம், அவங்க சடங்காச்சாரம் மாதிரி பண்ணிட்டாங்களே தவிர இருதயத்தின் பூர்வமாக அது பண்ற. ஒருவேளை இருதய பூர்வமாக அவர்கள் அந்த பலிகளை செலுத்தி இருந்தால், அல்லது தேவன் எதிர்பார்க்கிற அந்த குண நலன்களோடு அந்த பலிகளை அவங்க செலுத்தியிருந்தா, கண்டிப்பாக அது சுகந்த வாசனையான பலியாக தேவன் ஏற்றுக்கொண்டிருப்பார். அப்போ சுகந்த வாசனையான பலிகள் எது என்று நம்ம பார்க்கும்போது, லேவியராகமம் 7:12 நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 7:12.
அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா
அடைகளையும் பார்க்க போறதில்ல, ஏன்னா முதல் வார்த்தை மட்டும்தான். அவன் அதை அவன் ஸ்தோத்திரத்திற்காக அவன் செலுத்துவானால் அந்த ஸ்தோத்திர பலி, அந்த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் சொல்றாரு. அப்போ தேவனுக்கு உண்மையான அந்த நன்றியோடு செலுத்துறது, நன்றியோடு செலுத்துறது. அதே போல சங்கீதம் 50:14 நம்ம பார்க்கும்போது,
நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி.
இது பாத்தீங்களா, இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. நீ தேவனுக்கு என்ன பண்ண, ஸ்தோத்திர பலி செலுத்து, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை நீ செலுத்து. இதுல எந்த விதமான கட்டாயம் இருக்குதா என்றால் கிடையாது. இங்க நம்மளுக்கு புரியுதுங்களா, பலிகள் செலுத்தணும், ஆனா அது எப்படி இருக்கணும், அது மனப்பூர்வமான பலி செலுத்தக்கூடியதாக இருக்கணும், கட்டாயத்தின் படி அல்ல என்கிற விஷயம் இங்க புரியுது. அப்ப உண்மையான ஆவில தேவனுக்கு அந்த பொருத்தனைகள் செய்யும் போது அல்லது ஸ்தோத்திர பலிகள் செலுத்தும் போது தான் அது அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். 116 சங்கீதம் 17, சாம்ஸ் 116:17.
நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
அப்போ ஸ்தோத்திர பலி செலுத்தி அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது எபிரேயர் 13:15,
ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதடிலின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
ஆமா, அப்போ அந்த ஸ்தோத்திர பலியை என்னாச்சுங்க, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ அந்த ஸ்தோத்திர பலி, அதாவது சுத்த மனசுல தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலிகள், அது மனப்பூர்வமான உற்சாகமான அல்லது பொருத்தனைக்கான பலிகளாக இருக்கும் பட்சத்தில் அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அங்கே நாம் பார்க்க. அது மாத்திரமல்ல, அது அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அந்த மனநிலைமையில, அந்த மனநிலைமையில ஒரு பலி செலுத்தப்பட்டதே ஆகில் தேவன் அதை மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்வார் என்று என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுடைய விஷயத்தில் நம்ம போய் பார்க்கும் போது அவர்கள் எத்தனையோ முறை தேவனுடைய எல்லா வழிநடத்தல்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பு செஞ்சாங்க. தேவன் அவர்களுக்கு அருமையான ஏற்பாடுகள் செஞ்சார், தேவன் அவர்களுக்கு அருமையான உதவிகள் செஞ்சார், அவர்களை பாதுகாத்தார், அவர்களை பராமரித்தார், மாத்திரமல்ல அவர்களை ஒரு விசேஷமான ஜனக்கூட்டமாக வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் கூட அநேக முறை முறுமுறுத்தார்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த போது அவர்கள் மேல் தீர்ப்புக்கு அவர்கள் தயாராயிட்டாங்க. அதனாலதான் ஜீசஸ் சொல்லும் போது மத்தேயு 23:38 சொன்னாரு, மேத்யூ 23:38 உங்களுடைய வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். காரணம் என்னவென்றால் அவர்கள் தீர்க்க தரிசிகளையும் மற்றும் தேவனுடைய மக்களையும் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அல்ல, அவர்களிடத்தில் தேவன் செய்த அந்த உடன்படிக்கையை, தேவனோடு தேவன் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த உடன்படிக்கையினுடைய அந்த நிலைப்பாடு அல்லது அந்த உடன்படிக்கைக்கே உரிய சில நிபந்தனைகளை அவர்கள் நிறைவேற்ற தவறிட்டாங்க. அதனால்தான் நம்ம பார்க்கும்போது அவர்கள் உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். அந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுடைய மக்களுக்கு உபத்திரவங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய கர்த்தராக இயேசுவை கூட அவர்கள் கொலை செய்து விட்டதாக நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட அவர்களுடைய அந்த வாய்ப்புகள் முடிஞ்சு. ஆனால் கர்த்தராக இயேசுனுடைய நாள் துவக்கி இன்றைக்கு வரைக்கும் விஷயங்கள் வித்தியாசமாகுது. குறிப்பாக கர்த்தராக இயேசுனுடைய விஷயங்களுக்கு நம்ம பார்க்கும் போது அவர் கூட ஒரு யூதனாகத்தான் பிறந்துட்டார், அவர் கூட ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராகத்தான் வந்துட்டாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்று கூட நம்ம வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் என்னைக்காவது ஜீசஸ் வந்து ஆலயத்துக்கோ அல்லது வேற எங்கேயாவது கொண்டு போயிட்டு ஆடு மாடுகள் பலி செலுத்தினார் என்கிற அந்த பதிவுகள் நம்மளுக்கு வேதத்தில் இருக்குதா என்றால் பார்க்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நியாயப்பிரமாணத்துக்கு ஆணி அடிச்சார் என்று கூட இருக்குது. ஆனால் எப்ப அவர் பலி செலுத்தினாரு, எப்ப ஓய்வு நாளை கடைபிடிச்சாரு, எப்ப தசமபாக கொண்டு செலுத்தினாரு எல்லாம் பார்க்கும்போது அங்கதான் தேவ சித்தம் நம்மளுக்கு புரியுது. அது ஜீசஸ் செயல்ல காமித்தார், தேவ சித்தத்தை அவருடைய வாழ்க்கையில செஞ்சு காமிச்சார் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு எது பிரியமானதோ அதை மாத்திரமே தான் உலகத்தில் செஞ்சார். நீங்க கர்த்தரா இயேசுனுடைய வார்த்தையில நம்ம கவனிக்கலாம், யோவான் 8:28.
ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள்.
நான் எதுவுமே நான் சுயமா பண்றதில்லை. எனக்கு அப்பா என்ன சொல்லிருக்கிறாங்களோ அதை தவிர நான் வேற எதுவுமே செய்யறதில்லை. இதுதான் அந்த பழைய பாட்டில தேவன் கொடுத்த உடன்படிக்கைக்குள் மறைந்திருந்த ரகசியம். அது ஜீசஸ் புரிஞ்சாரு. சில தீர்க்கதரிசிகள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் ஜீசஸ் கண்டுபிடிச்சாங்க. அதை தம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காமிச்சார். மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனத்தில் அவருடைய விஷயங்கள் பத்தி எப்படி சொல்றதுன்னா, சங்கீதம் 48 Psalms 48.
என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன்.
உங்களுடைய நியாய பிரமாணம் எல்லாமே எனக்கு உள்ளத்தில் இருக்கு. ஆனா அந்த நியாய பிரமாணம்னா எது? உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். அதுதான் இந்த பலியின் ரகசியம். பலியின் உடன்படிக்கையின் ரகசியமே இதுதான் சகோதர சகோதரிகள். உங்களுக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அதே தான் எபிரேயர் 10:9 அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தராக இயேசு கூட நம்ம பார்க்கும் போது பாவ நிவாரண பலி அல்லது ஈடு பலி போன்ற பலிகள் செலுத்தியிருந்தாலும் அவருடைய பலிகளில் தகன பலிகளும் அடக்கம். சர்வாங்க தகன பலி, அதாவது பேர்ன்ட் ஆஃபரிங் என்று சொல்லும் போது, பழைய ஏற்பாட்டில் முற்றிலும் அந்த சரீரம் எரிக்கப்படணும், முற்றிலும். அதுக்கு பேர் தான் தகன பலி. அப்ப அந்த தகன பலி நம்ம பார்க்கும்போது கர்த்தராக இயேசு அதை எப்படி நிறைவேற்றிட்டார் என்றால், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையின் பலியின் மூலமாக நிறைவேற்ற. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் செய்த உடன்படிக்கையை பலிகளின் மூலம் நிறைவேற்ற வேண்டுமோ, அதே போல கர்த்தராக இயேசுக்கு முதல் முதலாக அவர் கூட தேவனோடு கூட அந்த யோர்தான் நதியில அவர் உடன்படிக்கை செய்யும் போது அந்த உடன்படிக்கை கூட பலியின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்பது அது தேவ சித்தமாக இருக்கிறது. இங்கே நம்ம கவனிக்கிறோம் அந்த மாதிரியான உடன்படிக்கை, அந்த பலியினால் செய்த அந்த உடன்படிக்கை, அது தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி. அதனால தான் ஜீசஸ் அந்த உடன்படிக்கையின் போது, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். பிரதான ஆசாரியர்களும் லேவியர்களும் இஸ்ரேலியர்களும் எத்தனையோ பலிகள் செலுத்தும் போது தேவன் இந்த சத்தம் கொடுத்தாரா? எந்த ஒரு ஆரோன் எத்தனை பலிகள் செலுத்தினாரு, இதோ இவரில் நான் பிரியமாயிருக்க சொன்னாரா? அந்த சத்தம் வரவே இல்லையே. பட் இதுதான் விஷயம். இதே விதமாகத்தான் கர்த்தராக இயேசுவை தொடர்ந்து அவருடைய சரீரமான சபைக்கும் இதே விஷயம் தான். நம்ம கூட பிதாவாக தேவனோட கூட ஒரு அருமையான ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம், அருமையான உடன்படிக்கையை நம்ம செஞ்சிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றணும்னா, ஒரே வழிதான் இருக்கு, பலி. பலியின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி தெள்ள தெளிவாக பேசுறாரு. 1 Corinthians 15:31
நான் அனுதினமும் சாகிறேன்.
நான் அனுதினமும் சாகிறேன். அந்த செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவது என்பது என்னன்னா, அனுதினமும் சாகிறேன். அது அனுதினமும் சாகிறேன், செத்து செத்து பொழைக்கிறதா? நேத்து கூட சகோதரர் பேசினார் இல்லைங்களா, பரிசுத்தவானின் மரணம், அதுல கூட இந்த வசனம் கோட் பண்ணார். அனுதினமும் சாகிறேன் சொல்லும் போது தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்காக. அது கூட இன்னும் கொஞ்சம் வசனங்கள் படித்த பின்பு அதை நாம் பார்க்கலாம். அதுல அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி சொல்லும் போது, சபை கூட அவருடைய வழியிலே தான் வர வேண்டியது இருக்குது, அதுல தேவனுடைய அபரிதமான இரக்கங்கள் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை, உங்களுடைய சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. எது? அந்த பிரியமானங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுதான் தேவ சித்தம், செலுத்தக்கூடிய பலிகளில் பிரியமான பலி இருக்கணும். என்ன வேணாலும் நம்ம பலி செலுத்தலாம், பட் அது தேவனுக்கு பிரியமா இருக்குதா? அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குதா? அது ஒரு ரீசனபிள் சர்வீஸா என்று நம்ம பார்க்க வேண்டும். ஆக சகோதர சகோதரிகள், இங்கு நம்ம கவனிக்கும் போது அவருடைய பிரமாணங்களை நாம தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டியது முதல் அவசியம். நம்மில் எவ்வளவு பேர் இந்த விஷயங்களை தெளிவாக புரிந்து இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். தேவன் அருமையான ஒரு உடன்படிக்கைக்குள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு அருமையான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்திற்கு நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா உதவிகளும் பராமரிப்பும் பாதுகாப்பிலும் வழிநடத்திலும் இருக்கு. ஆனால் அந்த ஒப்பந்தத்துக்குள் இருக்கிற நிபந்தனைகளை நாம எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறோம் என்பதில் எந்த அளவுக்கு அறிவை பெற்றிருக்கிறோம் முதல்ல. அந்த அறிவு இல்லாமல் பலிகள் தேவனுக்கு பிரியமான பலிகள் செலுத்தவே முடியாது. சங்கீதம் 1:2 நம்ம பார்த்தோம். நேற்று கூட நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனுஷன் வசனங்கள் கனெக்ட் ஆகுது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம் இல்லைங்களா. அவருடைய நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது, இதோ உங்களுக்கு பிரியமானது செய்ய வருகிறேன் என்று சொல்லும் போது தேவனுடைய அந்த சித்தம் தெளிவாக புரிஞ்சிருக்கக்கூடிய நாலேஜ் நம்மளுக்கு வேணும். அதுக்கு தான் ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியம். அப்ப தேவனுடைய வார்த்தைகளின் மேல் தியானம். 119 சங்கீதம் 33 சாம்ஸ் 119:33
கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன்.
உங்களுடைய விஷயங்களை எங்களுக்கு நீங்க போதிச்சு கொடுங்க, நாங்கள் அதை கை கொள்வதற்கு அது பேருதவியாக இருக்கும். ஒண்ணுமே தெரியாம உடன்படிக்கையை செஞ்சிட்டேன்னா அதனால எந்த பிரயோஜனம் இல்லை, அது கணக்கிலே வராது. ஆக இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வார்த்தைகள் சொல்லி தேவன் பயன்படுத்தினாரோ, என்னுடைய வாக்கையை உள்ளபடி கேட்டு அதன்படி நீங்கள் அதை கை கொள்வீர்கள். ஆனால் நீங்களே தான் என்னுடைய சொந்த சம்பத்து, பரிசுத்த ஜாதி, ஆசாரிய ராஜ்யம் என்று சொன்ன அதே வார்த்தைகள் அவர்களை விட்டு எடுபட்டு இன்றைக்கு நம்ம மத்தியில அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. 1 பேதுரு 2:9
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும்.
ஆமா, இந்த வார்த்தைகள் நீங்க கவனிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு அதே தான் நம்மளுக்கு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு உடன்படிக்கைக்குள் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், ஒரு ஒப்பந்தத்திற்குள் இருக்கிறோம், அந்த ஒரு பலியின் வாழ்க்கைக்குள் இருக்கிறோம். நாம் செலுத்தக்கூடிய பலிகள் கண்டிப்பா தேவனுக்கு பிரியமான பலிகளாக இருக்கணும். அந்த வகையில் பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு பாவ நிவாரண பலியோ குற்ற நிவாரண பலியோ தேவனுக்கு பிரியமான பலிகள் அல்ல. ஏனென்றால் அதில் ஒரு வார்த்தை கலந்திருக்குது, பாவம், பாவ நிவாரண பலி. அந்த பாவம் என்கிற வார்த்தை கலந்திருக்கிறதுனால அந்த பலிகள் தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஒருவேளை பாவத்தை போக்கக்கூடிய பலிகள் செலுத்தலாம், அது தேவன் நீக்கிடுவார், பாவம் போக்கும் பலி சரி பண்ணிடுவார். ஆனாலும் அந்த பலிகளின் மேல் பிரியமிக்கிறார் கிடையாது. பாவ நிவாரண பலியில குற்ற நிவாரண பலிகளில் அது சுகந்த வாசனை இல்லை. ஏனென்றால் அது தேவனை பிரியப்படுத்தாது. மனிதர்களுக்கு கூட முழு ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களுக்காக கூட பாவ நிவாரண பலி இல்லைங்களா, பெட்டர் சாக்ரிஃபைசஸ், மேன்மையான பலிகள் நடக்குது. கர்த்தர் இயேசு துவங்கி யுகம் முழுவதும் சபையினுடைய பலிகள் நடக்குது. ஆனாலும் இந்த பலிகளில் தேவன் பிரியமாக்குறாருனா கிடையாது. பாவத்தை நீக்கும் பலிகளில் அவர் பிரியமில்லை, பட் பாவ நிவாரண பலிகளை அவர் வெறுக்கிறதில்லை. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளும் பதிலாக அங்க சுகந்த வாசனையான பலிகள் என்பது என்னன்னா, பொதுவாக இந்த சர்வாங்க தகன பலி போன்ற பலிகள் அது ஆசிரமின் கூடாரத்தினுடைய பிரகாரத்தில் பலிபீடத்தின் மேல வச்சு தகனம் செய்வாங்க. அந்த மிருகத்தினுடைய சில உள் உறுப்புகள் எடுப்பாங்க, ஜீவன் கொடுக்கிற உறுப்புகள் எடுப்பாங்க. குறிப்பாக அதை பத்தி நம்ம தனி ஸ்டடிஸ் இருக்கு. சொல்லணும்னா குடல்கள் மேல் இருக்கிற கொழுப்பு, அந்த சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வு, அதே போல அந்த கல்லீரல் இந்த மாதிரி உயிர் கொடுக்கக்கூடிய சில, ஏன்னா அதனுடைய எபிரேய வார்த்தையினுடைய ஆராய்ச்சிகள் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா வசன பகுதிகளில் பாத்தீங்கன்னா குடல்கள் மேல் இருக்கிற கொழுப்பு, கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வு மற்றும் சிறுநீரகங்கள் இவ்வளவு தான் சொல்லியிருக்கோம். ஆனா அந்த எபிரேய வார்த்தைக்கு நம்ம போய் பார்த்து அது எவைகள் எல்லாம் குறிக்குது என்று பார்த்தோம்னா, நம்முடைய உடலுக்குள் இருக்கிற உள் உறுப்புகள், ஜீவன் கொடுக்கிற உறுப்புகளை குறிக்குமா இருக்கிறதை நம்ம பார்க்க. அப்போ சில உள் உறுப்புகள் எடுத்து பலிபீடத்தின் மேல் வச்சு தகனம் செய்வாங்க. மிச்ச பொருள்களை மாம்சம், தோல், சாணி மற்றும் கொம்பு அல்லது முடி எல்லாவற்றையும் வெளியில கொண்டு போயிட்டு பாளையத்துக்கு புறமே எரிப்பார்கள். இந்த உள் உறுப்புகள் எடுத்து செலுத்தப்படக்கூடிய அல்லது தகனம் செய்யக்கூடிய அந்த பலிபீடத்தின் மேல இருந்து வரக்கூடிய அந்த புகை அல்லது அந்த ஸ்மெல், அது வந்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக அதை ஏற்றுக்கொள்கிறார். ஒரே பலி ரெண்டு இடத்துல நடக்குது. ஒன்று பலிபீடத்தின் மேல பிரகாரத்துக்குள், அதாவது ஆசிரியப்பின் கூடாரத்துக்குள் ஒரு பலி நடக்குது. அதே போல பாளையத்துக்கு புறம்பே ஒரே மிருகத்தினுடைய உறுப்புகள் தான். பாதி சில பகுதிகள் இங்க உள்ள, சில பெரும்பாலான பகுதிகள் வெளியே. இங்க ஒரு நெருப்பு இருக்கு, அந்த பக்கம் ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்புகளை போய் எரிப்பது என்பது நம்மளுக்கு தெரிந்த விஷயம்தான். எப்படின்னா, அந்த பாளையத்துக்கு புறமே போய் எரிப்பது எதை காண்பிக்கிறது என்றால், நம்மளுடைய மாம்சிகத்தை எரிக்கிறது, சாம்பல் ஆக்குறது. எங்க? பாளையத்துக்கு புறமே, இந்த உலகத்தின் மத்தியில, இந்த உலகத்தின் மத்தியில இந்த மாம்சத்தை சாகடிக்கிறது அல்லது எரிக்கிறது. சாகடிக்கிறது இல்லை, எரிக்கிறது, சாம்பலாக்குறது. அதுதான் கர்த்தராக இயேசு செஞ்சாரு. பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்று நாம் பார்க்கிறோம். உலகத்தின் ஜனங்கள் மத்தியில அந்த சாதாரணமாக இருக்க வேண்டிய இயல்புகளை அவர் எரிச்சு காண்பிக்கிற, சாம்பல் பண்றது. அதே விதமாகத்தான் நம்மளுக்கு அந்த காலை கூட பாளையத்துக்கு புறம்பே எரிக்கப்பட்டது. அப்படின்னா நம்மளுடைய மனித மாம்ச சுபாவம் எரிக்கப்பட வேண்டும். நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னோம், நெருப்புக்குள்ள போயிட்டு வராத பலிகள் எல்லாம் தேவன் என்ன பண்றதில்லை, ஏற்றுக்கொள்றதில்ல. நெருப்புக்குள்ள போகணும். ரெண்டாவது சாம்பலாகணும், அது ரொம்ப முக்கியம், குறிப்பாக இந்த மனுஷ சுபாவம். ஆனால் உள்ளுறுப்புகள் எடுத்து செலுத்தக்கூடிய அந்த பலிகள், அது தேவனுக்கு சுகந்த வாசனை என்று சொல்றாரு கர்த்தராக இயேசு பேசும்போது. மார்க் 12:30 நீங்க பார்க்கலாம். அது நீங்க இதுல வராது, ஸ்கிரீன்ல இருக்காது.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்.
வார்த்தைகள் கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்க என்ன பண்ணும்,
உன் முழு இருதயத்தோடு,
முழு இருதயத்தோட, அப்புறம்
முழு ஆத்மாவோடும்,
முழு ஆத்மாவோட,
முழு மனதோடும்,
முழு மனதோட,
உன் முழு பலத்தோடும்,
முழு பலத்தோட,
அன்பு என்பதை பிரதான கற்பனை.
இதுதான் முக்கியமான கற்பனை. இது செய்யணும், அதுதான் உள் உறுப்புகள் எடுத்து தகனம் செய்யறது. அது தேவனுக்கு சுகந்த வாசனை போது முழு இருதயத்துல, முழு பலத்துல, அது அந்த கால்கள் தொடைகள் எல்லாம் கழுவி வச்சு எரிப்பாங்க சர்வாங்க தகன பலியில. அது அந்த பலத்தோட செய்யறது, அந்த முழு பலத்தோட. அந்த கொழுப்பு எதை காண்பிக்குது, அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை காண்பிக்குது. தேவன் மேல வச்சிருக்கிற அந்த வாஞ்சை வைராக்கியம் காண்பிக்குது. கன்வென்ஷன் வச்சிருக்கிறாங்க, போகணுமே இல்லைன்னா ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்ட்டு வர்றதுக்கும், நாளைக்கு சப்ஜெக்ட் எடுக்கணும் எழுதியாகணுமே அப்படின்னு எழுதுறதுக்கும், ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சே போகணுமா, ஐயோ லேட், 9 மணியா, அடிச்சு பிடிச்சி 9:30 போய் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு போறது, ஐயோ படிக்கணுமே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு எதையோ ஒன்று எடுத்து படிச்சுட்டு, ஐயோ சப்ஜெக்ட் கேட்கணுமா, ஆமா போர் அடிக்குது, சரி நம்ம தான் டிவியில பார்க்கக்கூடாது அதனால நம்ம சப்ஜெக்ட் அது கேட்போம் அப்படின்னு யாராவது ஒரு சப்ஜெக்டை போட்டு கேட்டுட்டு அப்படி அங்க சுத்திட்டு. சகோதர சகோதரி, பிரியமான பலிகள், அது வித்தியாசம் வருது இதுல. கடமைக்கு செய்யறதுலயும் பிரியமான பலிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் இங்க கர்த்தராக இயேசு சொன்னாங்க, உங்களுடைய முழு இருதயத்தோடும், முழு வாஞ்சியோடும், முழு வைராக்கியத்தோடும் நீங்க, அதன் மேல் எனக்கு பிரியமானதாக இருக்கு. ஐயோ சண்டேவா, எப்ப சண்டே வரும், போடலாம், ஐயோ இன்னைக்கு நம்மளுக்கு மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு நம்மளுக்கு கூடுகை இருக்கு, சகோதரர்களை சந்திக்கலாம், இன்னைக்கு சப்ஜெக்ட் கேட்கலாம், நம்ம ஓடுவோம், சீக்கிரம் லேட் ஆயிட்டு எது இருந்தா கூட பரவாயில்ல, சாப்பாடு கூட பரவாயில்ல, நம்ம ஓடிடலாம் அப்படிங்கறதுக்கும், போகணுமே அப்படின்னு போறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இது உலகத்துக்குன்னு பொருந்தும், உலகத்தின் விஷயங்களுக்கும் பொருந்தும். இப்ப நம்ம ஆபீஸ்க்கே போறோம், ஆபீஸ்ல போயிட்டு கூலிக்கு மாறடிக்கிறதும் இருக்கான், மனப்பூர்வமாக வேலை செய்யறவனும் இருக்கிறான் இல்லைங்களா. ஆபீசரை பார்த்தா அப்படி எழுதுற மாதிரி நடிப்பா, ஆபீஸ் சந்தகம் போயிட்டு உட்காந்து கரை பேசிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு உட்காந்துரும். வித்தியாசம் இருக்கு சகோதர சகோதரி. நம்ம உடன்படிக்கை கூட இதுல இருக்கு, உடன்படிக்கையிலேயே இதே மாதிரி மேட்டர் இருக்கு. நாம் எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக செய்யறோம் அப்படிங்கிறதுலயும், மனப்பூர்வம் இல்லாமல் செய்யறதுலயும், அதுவும் பலிதான், இதுவும் பலிதான், பலிதான். கன்வென்ஷனா உடனே செக் எழுதி ஒரு 1 lakh அப்படி தூக்கி போட்டு போறதுக்கும், ஜீசஸ் சொன்னாரு அந்த பெண்ணை பாருங்க, 2 காசு வச்சிருந்தா அவன் என்ன பண்ணிட்டா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும். நீ 1 lakh கொடுத்து பிரயோஜனம் இல்ல, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டாங்க பாத்தீங்களா, அந்த முழு மனசோட. தட் இஸ் சாக்ரிஃபைஸ். அது தாங்க பலி, அதுதான் தேவனுக்கு பிரியமான பலி என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதத்தான் கர்த்தர் இயேசு சொன்னாரு, உங்களுடைய சிதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது, ஐ டிலைட் டு டூ தை வில் ஓ மை காட் சொல்றாரு. உங்களுடைய சித்தம் செய்யறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மன கஷ்டத்தோடு இல்ல, செய்யணுமே, நீங்க என்ன அனுப்பிட்டீங்க, இந்த ஜனங்களை எல்லாம் காப்பாத்தணுமே அப்படின்னு நான் வரல. அப்படி வந்தாரு ஏசு, அப்படியே வந்தாருங்க. இவனுக்கெல்லாம் பாவம் எல்லாம் செத்துட்டுக்கிறானுங்க, சரி நம்ம போயிட்டு பழி கொடுத்துட்டு வந்துருவோம், கடமையை தீர்த்துருவோம் அப்படின்ட்டு வந்தாரா? இல்லையே, இல்லையே. அவருடைய உடன்படிக்கை அப்படி இல்ல. சொன்னாரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய். That is voluntary sacrifice. இதோ உங்களுடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன், அதுல நான் பிரியமாய் இருக்கிறேன். சகோதர சகோதரர்கள், இங்கு கூட நாம் பார்க்கும்போது எபேசியர் 5:2 நம்ம பார்க்கலாம். எபேசியர் 5:2,
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
ஆமா சொல்லிட்டாரு கிறிஸ்து, அப்படித்தான் பண்ணிட்டாரு. சுகந்த வாசனை, காளையனுடைய உடல் இருக்கும் கொழுப்பு எக்கச்சக்கமா இருக்கும், ஆட்டு கடாவை காட்டிலும் காளையனுடைய, அது கர்த்தராக இயேசுனுடைய விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். அது எரிக்கும் போது அந்த ஸ்மெல், அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக அவர் எடுத்துக்கொண்டார். அப்படின்னா அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை தேவனுக்கு பிரியமானதாக மட்டுமில்ல, அந்த பிரகாரத்தில் இருந்த மற்றவர்களுக்கும் அது சுகந்த வாசனையாக இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அதை அந்த சாம்பல் எடுத்துட்டு போயிட்டு பரிசுத்த ஸ்தலத்துல தூப வர்க்கம் சேர்த்து கலந்து தூப பீடத்தில் போடும்போது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற ஆசாரியர்களுக்கும் அருமையான ஸ்மெல்லாக இருந்துச்சு. அது என்ன காண்பிக்குது இது? அப்ப அந்த ஸ்மெல் எதை காண்பிக்குது என்றால், தேவனுடைய மக்களுடைய, அல்லது இன்னும் குறிப்பாக அந்த உண்மையான உடன்படிக்கையை நிறைவேற்றவர்களுடைய அருமையான வாழ்க்கை மற்ற சக சகோதர சகோதரிகளுக்கு அருமையான ஸ்மெல். பாளையத்துக்கு புறமே ஒரு ஸ்மெல் இருக்குது, அது உலகத்தின் ஜனங்களுக்கு நம்மளுடைய பலி ஒரு அருவறுப்பான பலியாக இருக்குது. அது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் பார்த்தாக்கா அது நாத்தம். அது பக்கத்தில் யாரு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாத்தமா இருக்கும். அந்த நாத்தம் எதை குறிக்குது? இந்த மாம்சிகத்தை அழிக்கிறது, இந்த மாம்சிக குணங்கள். அந்த நாத்தத்தை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போடக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரே ஸ்மெல் தான் இருக்கும், நல்ல ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். கெட்ட வாடகை அந்த ஆசாரியர்களுக்கு பரிச்சயமே கிடையாது, கவனிச்சிங்களா? அப்ப யாராகிலும் ஒருவேளை கெட்ட ஸ்மெல் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்தார்னா என்னாகும்? அவன் செத்துருவான். சகோதரர்களை பகைக்கிறது, புறம் கூறுறது, அவர்களோடு கூட சண்டை பண்றது, அவர்களை கெடுக்கிறது, தூஷணம் பண்றது, இதெல்லாம் பழைய மாம்ச சுபாவம். இது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரக்கூடாது. சகோதரர்களுக்காக ஜீவன் கொடுக்கணும். கொஞ்சம் முன்னாடி நம்ம தான் படிச்சோம் வேத வாசிப்போம். சகோதரர்களுக்காக ஜீவன் கொடுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இருக்குது, ஜீவன் வாங்கிறதுக்கு இல்ல. அந்த அன்பு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அந்த ஜீவனில் அது வெளிப்பட்டிருக்குது சகோதர சகோதரி. அதனால தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நறுமண ஸ்மெல் இருந்துட்டே இருக்கணும். ஒவ்வொருவரும் காண்பிக்கிற அருமையான குவாலிட்டிஸ், பரிசுத்தாவினுடைய குணங்கள், அந்த அன்பு, பரிவு, இரக்கம், அந்த சமாதான மகிழ்ச்சி மற்றவர்களையும் அது தூண்டக்கூடியதாக இருக்கு. அது தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக அது இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது அவர்கள் செலுத்தின பலிகளில் பலிகள் எப்படி இருந்துச்சுன்னா, தேவனை திருப்தி பண்ணுவதற்காக செய்த பலிகள் ஏ தவிர தேவனுக்கு பிரியமான பலிகள் அல்ல. அதனால தான் தேவன் அந்த பலிகளை நிராகரித்தார். ஆடு மாடு பலிகள் அதுல மாற்றம் இல்லை. ஆடுதான் மாடுதான் புறா மற்ற இருந்துச்சு. ஆனால் தேவனுக்கு பிரியமான பலிகள் இல்ல. தேவனை திருப்தி பண்ணுவதற்காக செலுத்தப்பட்ட பலிகள். அதனால்தான் தேவன் சொன்னாரு, துன்மார்க்கனை நோக்கி என்னுடைய பிரமாணங்களையும் உடன்படிக்கையும் நீங்கள் எடுத்து சொல்வதற்கு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன நியாயம் இருக்கு? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன வேணாலும் செஞ்சிடலாம், நான் பார்க்காம இருக்கிறேன்னு, எனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு கண்ணெல்லாம் ஒன்னும் குருடாய் போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய வார்த்தைகளை தூக்கி தூரமா வீசிட்டீங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு, நான் விட மாட்டேன் கண்டிப்பா. அதுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு அது நீங்க சங்கீதம் 50 7 முதல் 15 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், அதுல சொல்லப்பட்டிருக்கு சகோதர சகோதரர்கள். அப்படி இருக்கும் போது நீங்கள் படிக்கலாம் லாஸ்ட் வசனம், எபிரேயர் 5:1 எபிரேயர் 5:1
அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் வழிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி
நியமிக்கப்படுகிறான். பாவங்களுக்கு அங்க நீங்க அங்க கவனிக்கும் போது காணிக்கைகளையும் வழிகளையும், காணிக்கைகளையும் வழிகளையும். ஆனா நீங்க பழைய பாட்டில் அப்படி படிக்க மாட்டீங்க, நம்ம படிக்க மாட்டோம். எப்படி படிப்போம்னா பலியையும் காணிக்கையும். ஆனா அப்போஸ்தல் பவுல் எதை முதல் கொண்டு வர்றார்னா காணிக்கை முதல் கொண்டு வர்றாரு, ரெண்டாவது தான் பலி கொண்டு வர்றார். இது நம்ம அந்த அப்போஸ்தல் பால் அவங்க கண்டிப்பா செப்துவஜெண்ட் மொழிபெயர்ப்புல இருந்து தான் எடுத்திருக்கணும். அப்போ அதை தான் வந்து அந்த மொழிபெயர்ப்புகள் தான் இந்த மாதிரி தமிழ் மொழிபெயர்ப்பு கூட நல்லா கரெக்டா பண்ணிருக்கிறாங்க. முதல்ல காணிக்கை, இரண்டாவது பலி. அப்ப அந்த காணிக்கை என்பது என்ன? காணிக்கை என்பது என்னன்னா நம்மையே தேவனுக்காக படைத்தல், ஒரு கிஃப்ட். அது நீங்க எபிரேய வார்த்தை நம்ம போய் பார்த்தோம்னா மின்கா என்கிற அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா ஆஃபரிங், ஒரு காணிக்கை. முதல்ல நம்ம காணிக்கை செலுத்தணும், அந்த காணிக்கைக்கு அப்புறம்தான் பலிகள் செலுத்த முடியும். நம்மை நாமே தேவனுக்கென்று ஒரு காணிக்கையாக ஒப்படைக்கணும், நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கணும். அது அதுக்கப்புறம் செலுத்தக்கூடிய பலிகள் அது தேவனுக்கு பிரியமான பலிகளாக அது இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதுக்கப்புறம் தான் நாம் செலுத்தக்கூடிய பலியில அது என்ன பலியா வேணா கூட இருக்கலாம். குறிப்பாக இப்ப நாம் செலுத்தக்கூடிய பலி என்ன பலிங்க? ஜீவ பலி சொல்றோம். பட் அந்த ஜீவ பலிங்கிறது எந்த பலியை காண்பிக்குது என்றால் பாவ நிவாரண பலியில ஒரு பகுதி, அதுலதான் நம்மளுக்கு பங்கு இருக்கு இல்லைங்களா. ஆனா பாவத்தை போக்கும் பலி செலுத்துற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை. அது கர்த்தர் இயேசுனுடைய பலியின் காரணமாக அதனுடைய அடிப்படையில அதனுடைய அஸ்திபாரத்தில் நாம் செலுத்தக்கூடிய பலிகள் அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நாம் செலுத்தக்கூடிய காணிக்கை இருக்கு பாத்தீங்களா, அது நாம மனமு வந்து செலுத்தக்கூடிய பலிகள், அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கும். அது இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பு செலுத்தக்கூடிய பலிகள் அது பாவ நிவாரணத்துக்கான பலிகளில் ஒரு பகுதி, ஒரு பங்கு, ஒரு சிலாக்கியம். அது நம்மளுக்கு அது அப்போஸ்தலர் சொன்னாரு, அவருடைய சரீரமான சபைக்காக கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக என்னுடைய மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று அங்கே சொல்றார். ஆக சகோதர சகோதரர், நம்மளுடைய பலிகள், நாம் செலுத்தக்கூடிய பலிகள் நம்ம கிளியரா புரிஞ்சிருக்கணும். தேவனை திருப்தி பண்றதுக்கா, அல்லது மனிதரை திருப்தி பண்றதுக்கா, அல்லது சகோதரர்களை திருப்தி பண்றதுக்கா, அல்லது தேவனை பிரியப்படுத்துறதுக்கா, அல்லது சகோதரர்களை பிரியப்படுத்துறதுக்கா, அல்லது மனிதர்கள் மத்தியில் பிரியப்படுத்துறதுக்கா, ரொம்ப முக்கியம். அதுல குறிப்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் செலுத்தக்கூடிய பலிகள் பிரியமான பலிகளாக. இப்ப ஒருவேளை நம்ம ஒரு ஸ்டடி பண்றதுக்கு ஒரு புக் எழுதி இப்படி படிக்கிறோம் என்றால் இது தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமா? அது அது நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். ஒரு கான்ட்ரிபியூஷன் எடுத்து நம்ம கொடுக்கிறோம், ஒரு பலிதான், அது தேவனுக்கு பிரியமானதா என்று பார்க்கணும். காசு கொடுத்துருவோம் அது வேற, பட் அது தேவனுக்கு பிரியமானதான்னு பார்க்கணும். இல்ல பெருமைக்காக செய்யறோமா, இல்ல எல்லாருக்கும் முன்னாடி நான் நிறைய கொடுத்துருங்கிறத காமிக்கிறதுக்காகவா? அதெல்லாம் இருக்கு எந்த மனநிலை. அதனால்தான் தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், பட் தேவன் எங்க பார்க்கறாங்க? அந்த ஒவ்வொரு அசைவுகள், ஒவ்வொரு பல்ஸ் அவருக்கு தெரியும். அதனால நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பலிகளும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றலாம். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதன் மூலம் தேவன் அவருக்கு பிரியமான ஆசீர்வாதங்களை நம்மளுக்கே செய்வார். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.